டிரான்ஸ்வர் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
நேயர்களே, உங்களில் சிலர் நிகழ்ச்சி தெளிவு குறித்து எழுதுகிறீர்கள், நன்றி கூறுகிறோம். ஒலிபரப்பு தெளிவை குறித்து எங்களுக்கு எழுதி அனுப்ப அதற்கென்று எங்களிடம் ஒரு படிவம் இருக்கிறது. உங்கள் பகுதியில் நிகழ்ச்சி தெளிவாக இல்லையென்றால் அந்த குறிப்பிட்ட படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்புவீர்கள் என்றால் அது எங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும்.
எங்களுக்கு மிகவும் அருமையான வேத ஆராய்ச்சி அன்பர்களே, இந்த நாளிலேயும் வானொலி மூலமாய் உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தரை துதிக்கிறோம். இன்று நாம் நீதிமொழிகள் 17:6 முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன், நீதிமொழிகள் 17:6. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. இது ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை. பிள்ளைகளின் பிள்ளைகள், அதாவது பேரன் பேத்துகளை குறித்து இங்கே சொல்லப்படுவதால் இது தாத்தா பாட்டிமாருக்குரிய வசனம் என்று சொல்லலாம். பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே என்பது பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை நோக்கி பார்ப்பதை கூறுகிறது. பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை நோக்கி பார்க்கிறார்கள், ஆனால் பெற்றோர்களோ பேரனையும் பேத்தியையும் தேடி ஓடுகிறார்கள். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் என்பது சரியானதே. வயதானவர்கள் அவர்களோட விளையாடுவதும் பேசுவதும் தங்களுடைய முக்கிய பணியைப் போல செய்கிறார்கள். அவர்கள் மேல் கரிசனையோடு கூட எதையும் செய்வார்கள். எனவே பேரன் பேத்திமார் குடும்பத்தை ஒன்றாய் கட்டுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று கூறலாம். மேலும் குடும்பத்திலே சந்தோஷத்தை கொண்டு வருகிறவர்களாயும் இருக்கிறார்கள். பெரியவர்கள் மத்தியிலே ஒருவர் செல்லும் பொழுது இவன் இன்னாருடைய மகன் அல்லது இவள் இன்னாருடைய மகள் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்கு வருகிற மேன்மை அவருடைய பிதாக்களினாலே வருகிறது. நீதிமொழிகள் 17:10. மூடனை 100 அடி அடிப்பதை பார்க்கலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகமாய் உரைக்கும். தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களான பிள்ளைகளை சில வேளைகளிலே கடிந்து கொள்கிறார். சில வேளைகளிலே அவர்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை அனுப்பியும் கண்டிக்கிறார். ஏனென்றால் தேவன் அவர்களை பயிற்றுவிக்கிறார். அவர்கள் ஞானிகளாயிருப்பதனாலே அப்படி செய்கிறார். ஞானிகள் தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு செவி சாய்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் மூடன் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி சாய்க்கவே மாட்டான். அவனுக்கு தேவன் ஒருவேளை 100 அடிகளை கொடுத்தாலும் அது எந்த நல்ல மாற்றத்தையும் அவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரப்போகிறதில்லை. இயேசு கிறிஸ்து இதை பற்றிய ஒரு ஊமையை கூறியிருக்கிறார். கவனியுங்கள், ஒரு விவசாயியின் நிலம் நன்றாக விளைந்தது. எனவே அவன் தன்னுடைய பழைய களஞ்சியத்தை இடித்துவிட்டு பெரிதாக கட்ட முடிவு செய்தான். அவன் செழிப்படைந்தபடியால் தன்னுடைய வியாபாரத்தை பெருக்குகிறான். புதிய களஞ்சியத்தை கட்டுவதை தவறென்று சொல்வதற்கில்லை, ஆனால் அவன் மூடனாய் இருந்ததே தவறு. அவனை மூடன் என்று இயேசுவே சொல்கிறார். ஏன் தெரியுமா? அவன் நித்தியத்திற்காக எதையுமே செய்யவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சிட்சைக்கு பிறகும் கூட அவன் எந்தவிதமான மாற்றத்தையும் அடைந்ததாய் சொல்லப்படவில்லை. அவன் மூடனாகவே இருந்தான். அதுபோலவே மகா உபத்திரவத்தின் நாட்களிலும் மிகுந்த உபத்திரவமும் பாடுகளும் உண்டாகும். மக்கள் தங்கள் நாவை கடித்துக் கொள்வார்கள். அப்பொழுதாவது அவர்கள் திருந்துவார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அவர்கள் 100 அடிகளை பெற்றாலும் திருந்த போவதில்லை. காரணம், மூடர்களுக்கு உரைப்பதில்லை. சிறைச்சாலை என்பது தவறு இழைத்தவர்களுக்கு தண்டனை அளிக்கும் இடம். அது தண்டனை. ஆனால் பிள்ளைகளுக்கு நாம் கொடுப்பது சிட்சை. இது பிள்ளைகளை திருத்துவதற்காக நாம் கொடுக்கக்கூடியது. ஆனால் சிறைச்சாலை என்பது தவறு இழைத்தோரை திருத்துவதற்காக வைக்கப்பட்ட ஒரு பயிற்சி நிலையம் அல்ல. அதன் பிரதான நோக்கம் தவற்றிற்கான தண்டனை அளிப்பதே ஆகும். நீதிமொழிகள் 17:16. ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் என்னத்திற்கு? அதன் மேல் அவனுக்கு மனமில்லையே. அநேக செல்வந்தரான வாலிபர்கள் கல்லூரிக்கு அல்லது மேல் படிப்பிற்கு செல்ல விருப்பம் இல்லாதவர்களாய் காணப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் கையிலே பணம் இருக்கிறது, ஆனால் படிக்க மனமில்லை. அதற்காக நாம் இளம் வாலிபர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு எந்த துறையிலே அதிக விருப்பம் இருக்கிறதோ அந்த துறையிலேயே பயிலுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அதே வேளையிலே படிக்க விரும்பும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் உயர் படிப்பிலே உதவி செய்ய வேண்டும். யார் யார் உயர் கல்வி பெற விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும். மனம் உள்ளவர்களுக்கு ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும். அதே வேளையிலே செல்வம் இருந்தும் மனமில்லாதவர்களை ஞானத்தை பெறும்படி கட்டாயப்படுத்தக்கூடாது. ஞானத்தை பெறுவதற்கு மன விருப்பமே மிக முக்கியமான காரியம். நீதிமொழிகள் 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இந்த வசனம் நமக்கு யோனத்தானை நினைப்படுத்துகிறது இல்லையா? அவன் தாவீதுக்கு சிறந்த உயிர் நண்பன். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்ற வசனத்திற்கு இணங்க யோனத்தானும் தாவீதை எப்பொழுதும் நேசித்தான். தாவீது அரண்மனையிலே இசை மீட்டிய பொழுதும் அவனை நேசித்தான். அதேபோல தாவீது சவுலுக்கு தப்பி மறைந்து வாழும் காலத்திலேயும் ஆபத்தான சூழ்நிலைகளிலேயும் அவனை நேசித்தான்.
யோனத்தான் சவுலின் மகனாயிருந்தபொழுதும் அரியணைக்கு வர வாய்ப்பு பெற்ற ஒரு இளவரசனாயிருந்தபோதும் அவன் தாவீதை நேசித்தான். இதுதான் பிரியமானவர்களே சிறந்த ஒரு நட்பு. இப்படிப்பட்ட நண்பர்களை நாம் உடையவர்களாக இருப்போம் என்றால் நாம் பாக்கியவான்கள். ஒருவன் உங்களை எல்லா காலத்திலையும் சிநேகிக்காவிட்டால் அவன் உண்மையான நண்பன் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உயர்ந்திருக்கும் போது உங்கள் நண்பராக இருந்துவிட்டு நீங்கள் தாழ்ச்சியை சந்திக்கும் பொழுது ஓடி போகிறவர்கள் நண்பர்களே அல்ல. அவர்கள் அப்சலோமை போல யூதாஸ் காரியத்தைப் போல உங்களை காட்டிக் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 17:21 மூட புத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான், மதியினனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை. இந்த வசனத்தின் அர்த்தத்தை கொண்ட அநேக வசனங்கள் நீதிமொழிகளின் புத்தகத்திலே மீண்டும் மீண்டும் வருவதை நீங்கள் பார்க்கலாம். மகன் நல்ல காரியத்தை செய்யும்பொழுது வெற்றியை பெறும்பொழுது அவனுடைய தகப்பன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். தன்னுடைய மகனை பற்றியே அடிக்கடி பேசுகிறான். ஆனால் அந்த மகன் தோல்வியை தழுவினாலோ தகப்பன் மிகவும் அமைதியாகிவிடுகிறான். மகனை பற்றிய ஒரு வார்த்தையையும் அவன் பேசுகிறதில்லை. நீதிமொழிகள் 17:22 மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும். இன்று அநேகர் இருதய நோவோடு காணப்படுகிறார்கள். அப்படியென்றால் இது இருதய நோய் அல்ல, இருதய நோவு, அதாவது மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலைமை. இவர்கள் தங்கள் கைகளிலே வெண்ணெய் இருக்கும்பொழுது நெய்யை தேடி அலைகிறவர்களாயிருக்கிறார்கள். இன்று அநேக கர்த்தருடைய பிள்ளைகளும் விதமாகவே கவலையோடும் மன துக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நாம் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். ஏனென்றால் நாம் அவரை ஏற்றுக்கொண்டவுடன் அவர் அளவில்லாத மகிழ்ச்சியை நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அதை நாம் உலக கவலையினாலும் பொருளாசையினாலும் அடக்கி கட்டுப்படுத்தி விடுகிறோம். அது தவறு பிரியமானவர்களே. நாம் சபையாக கூடி வரும்பொழுதும் சந்தோஷமாய் மகிழ்ந்து கழிகூர்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையிலே பங்கு பெறுகிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். நீதிமொழிகள் 17:23 துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியில் உள்ள பரிதானத்தை வாங்குகிறான். இன்று லஞ்சம் கொடுப்பதற்கு எத்தனையோ வழிகளிலே மக்கள் முயற்சிக்கிறார்கள். பொறுப்பில் உள்ளவர்களும் பலவிதமான வழிகளிலே பல முறைகளிலே லஞ்சத்தை பெறுகிறார்கள். இது மிக அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கும் ஒரு பழக்கமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 17:28 பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். இது நகைச்சுவையை தூண்டுகிற ஒரு வசனமாயிருக்கிறது. வாயை மூடிக்கொண்டிருப்பதே நலம் என்று இந்த வசனம் கூறுகிறது. பேசாதிருக்கும் பொழுது மூடனுடைய மூடத்தனம் வெளிப்படுகிறதில்லை. எனவே மற்றவர்கள் அவனை பார்க்கும்பொழுது இவன் ஞானவான் என்று எண்ணுகிறார்கள். இது ஒரு எண்ணம்தான். ஆனால் அவன் வாயை திறந்தால் மூடன் தன்னை வெளிப்படுத்துகிறவனாயிருக்கிறான். ஒரு மூடன் கூட வாயை கட்டுப்படுத்தும் பொழுது இவ்வாறு மதிக்கப்படுவானால் தேவனுடைய ஜனங்கள் தங்கள் உதடுகளை மூடி தேவையான வேளையிலே மட்டும் பேசுவார்கள் என்றால் எவ்வளவு நலமாயிருக்கும் இல்லையா? சரி, தொடர்ந்து நாம் நீதிமொழிகள் 18 பார்ப்போம். வாலிபர்களோடு கூட நாமும் சேர்ந்து நீதிமொழிகளிலே காணப்படுகிற ஆவிக்குரிய சத்தியங்களை கற்று வருகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீதிமொழிகள் 18:1 பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். தன்னுடைய விருப்பத்திற்காக இச்சையை நிறைவேற்றுவதற்காக இவன் பிரிந்து போகிறான். இது சரியான ஒன்றல்ல, தவறான பிரிந்து செல்லுதல். மனித சமுதாயத்திலே தேவன் இரண்டு பிரிவுகளை மட்டுமே பார்க்கிறார். ஒன்று ரட்சிக்கப்பட்டவர்கள், மற்றவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். நாம் பார்ப்பது போல நிறத்தின் அடிப்படையிலேயோ இனத்தின் அடிப்படையிலேயோ மொழி அடிப்படையிலேயோ அவர் பிரித்து பார்க்கிறவர் அல்ல. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மற்ற ஜனங்களிடத்திலிருந்து எவ்வாறு பிரிந்து காணப்பட வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. 2 கொரிந்தியர் 6:17-18 இதை நாம் கற்றுக்கொள்ளலாம். கவனியுங்கள், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். தம்முடைய ஜனங்கள் அசுத்தமானதிலிருந்து பிரிந்திருக்க வேண்டும் என்று தேவன் இங்கே தெளிவுபட கூறியிருக்கிறார். குறிப்பாக விக்கிரகத்திற்கும் அநீதிக்கும் அசுத்தமான பேச்சுகளுக்கும் விலகி பிரிந்திருக்க வேண்டும் என்கிறார். இதுவே உண்மையான வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. தீமையை நின்று பிரிந்திரு. ஆனால் இந்த அநேகர் தவறான பிரிந்து போதலை பற்றி போதிக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கென தனி கோட்பாட்டையும் தனி குழுவையும் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். வேதத்தில் இல்லாத சில கட்டளைகளை நியமங்களை அவர்களே உருவாக்கிக் கொள்கிறார்கள். இதை பின்பற்றும்படி மற்றவர்களையும் கட்டாயப்படுத்தி மற்ற விசுவாசிகளிடமிருந்து இவர்களை பிரிந்திருக்க செய்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரிவுகள் அநேகம் என்று உலகத்திலே காணப்படுகின்றன. இவ்வாறு மற்ற விசுவாசிகளிடத்திலிருந்து இவர்கள் பிரிந்திருப்பதால் இவர்களே தேவனுடைய விசேஷித்த ஜனங்கள் என்றும் கருதுகிறார்கள். ஆனால் இவர்கள் உண்மையில் விசேஷித்தவர்களாக இருக்கிறதில்லை. அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் அநேக மாம்சத்தின் கிரியைகள் காணப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு தவறான வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையாகும். மற்றும் ஒரு பிரிவையும் இன்று நாம் பார்க்கலாம். இது இரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகிறது. இவன் தன்னுடைய விருப்பத்தையும் இச்சையையும் நிறைவேற்றுவதற்காக பிரிந்து போகிறவன். ஞானமான எதற்கும் அவன் செவி சாய்க்க மாட்டான். யூதா இதை குறித்து இவ்வாறு கூறியிருக்கிறார். வாசிக்கிறேன், யூதா 19 வசனம். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. பிரிந்து போகிறவர்கள் எந்த ஒரு குழுவிலிருந்தும் நட்பிலிருந்தும் பிரிந்து விடுவார்கள். ஏனென்றால் தாங்கள் கண்டித்து உணர்த்தப்படுவார்கள் என்று கருதியே இவர்கள் பிரிந்து போய்விடுகிறார்கள். அவ்வாறு சென்று அவர்கள் சிறிய குழுவை ஏற்படுத்தி பின்னர் அவர்கள் பெருக ஆரம்பிக்கிறார்கள். இவர்கள் பரியாசக்காரர்கள். இவர்கள் சத்தியத்தில் நின்று தங்களை பிரித்துக் கொள்கிறவர்கள். இவர்கள் பூமியிலே மிகுந்த துன்பங்களையும் துக்கத்தையும் கொண்டு வருகிறவர்களாயிருக்கிறார்கள். நீதிமொழிகள் 18 அதிகாரம் 2 வசனத்தை கவனியுங்கள். மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். மூடன் ஞானத்தை கற்க விரும்புகிறவன் போல செயல்பட்டாலும் அதிலே அவனுக்கு முழு விருப்பம் இராது. அவன் வேதத்தையும் ஜபத்தையும் ஏன் தன் பணியையும் கூட விரும்ப மாட்டான். தான் பேசுவதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆசையினாலே தன்னிடத்தில் இருக்கிற மூடத்தனமான காரியங்களைக் கொண்டு வானளாவ பேசுகிறான். நீதிமொழிகள் 18 அதிகாரம் 3 வசனம். துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோட நிந்தையும் வரும். சிலர் எங்கே சென்றாலும் எப்பொழுது சென்றாலும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் துன்மார்க்கர் எங்கே எப்பொழுது சென்றாலும் நிந்தையையும் அவமானத்தையும் அதோடு துக்கத்தையும் கொண்டு வருகிறவர்களாயிருப்பார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் செல்கிற இடங்களிலே நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டு செல்கிறீர்களா அல்லது துக்கத்தை கொண்டு செல்கிறவர்களாயிருக்கிறீர்களா? நீதிமொழிகள் 18 அதிகாரம் 4 வசனம். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றைப் போல இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடர் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவின் நிறைவை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். கூடார பண்டிகையின் பொழுது தண்ணீர் ஊற்றப்படும் வேளையிலே இயேசு ஜனங்களை பார்த்து, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று கூறுகிறதை யோவான் 7 அதிகாரம் 37-38 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். அதற்கு அடுத்த வசனத்திலே யோவான் இதை நமக்காக விளக்கி தருகிறார். வாசிக்கிறேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 39 வசனம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப்போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்றார். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே பேச கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய காரியத்தை பற்றியும் தேவனுடைய வார்த்தைகளையும் பகிர்ந்து கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டவர்களாயிருக்க வேண்டும். நீதிமொழிகள் 18 அதிகாரம் 5 வசனம். வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சிணியம் பண்ணுவது நல்லதல்ல. அதாவது நீதிமானை தள்ளுவதற்காக தீய மனிதர்களோடு நியாயப்பிரமாணம் இல்லாத மனிதர்களோடு இணைந்து ஒத்துப்போகாதே என்று ஞானி கூறுகிறார். இது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிக பொருத்தமான ஒன்று. அது மட்டுமல்ல, தேசத்திற்கும் பொருந்துகிற ஒன்றாகவே இருக்கிறது. ஒரு தேசம் பொல்லாத வழிகளிலே செல்கிற மற்றொரு தேசத்தோடு ஒத்து செல்லும் பொழுது அது அநேக வேதனைகளையும் சோதனைகளையும் சந்திக்க செய்கிறது. இந்த நீதிமொழி மிகவும் நடைமுறை பயனுடையதாயிருக்கிறது. நீதிமொழிகள் 18:6-8 வரை கவனியுங்கள். மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணீர். கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். கோள்காரனுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக சென்று ஆத்மாவை கரைப்படுத்துகிறதா இருக்கிறது. நீதிமொழிகள் 18:6-7 வசனங்களிலே மூடனை பற்றி பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே அநேக வசனங்களிலே மூடனை குறித்து சிந்தித்திருக்கிறோம். நாம் யாரையும் மூடன் என்று அழைக்கக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:22 வசனத்திலே சொல்லியிருப்பது உங்களுக்கு நினைவிலே இருக்கும் என்று நம்புகிறேன். ஆனால் தேவன் அவர்களை நன்றாய் அறிந்திருப்பதனாலே சிலரை மூடனே என்றுதான் அழைக்கிறார். இந்த மூடன் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாயிருக்கிறான். இவனே எப்பொழுதும் விவாதத்தையும் சண்டைகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்குகிறவனாயிருக்கிறான். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த நீதிமொழிகளை சற்றே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றோருக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிற பிள்ளைகளாய் இருக்கிறோமா என்பதை வாலிப தம்மிமார் தங்கைமார் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்றோராகிய நம்மால் நம்முடைய பிள்ளைகளுக்கு கனமும் மதிப்பும் உண்டாகுமா என்பதையும் பெரியவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை சிக்ஷித்துக் கொண்டிருப்பார் என்றால், கடினமான காலங்கள் வழியாய் நாம் கடந்து வந்து கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை உணர்ந்து அதற்கு கீழ்ப்படிந்து நம் மனம் திரும்பி பூரணமாய் அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் என்றால், அது நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்த விளைவுகளை உண்டு பண்ணுகிறதாயிருக்கும். பிரியமானவர்களே, செல்வ செழிப்பு இருந்தாலும் படிக்க மன விருப்பமற்ற வாலிபர்களை குறித்து நாம் கரிசனையோடு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தகப்பனுடைய பணத்தினாலே தாயினுடைய பணத்தினாலே தங்கள் எதிர்காலத்தை பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு கடமைகளை செய்ய தவறும் வாலிபர்களை குறித்து அநேக பெற்றோர் வேதனையோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நாம் கருத்தோடு ஜெபிக்க வேண்டியது மிக அவசியமானது. அதேவேளையிலே ஏழை எளியவர்களாக இருந்தும் படிக்க ஆசை உள்ளவர்களுக்கு நாம் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதிலேயும் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சிநேகிதத்தை குறித்து சற்றை சிந்தித்து பார்ப்போம். நாம் நல்ல சிநேகிதர்களாயிருக்கிறோமா? நம்முடைய நண்பர்கள் உயர்வாயிருக்கும்பொழுது மட்டுமல்ல, தாழ்ந்த நிலை வழியாய் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதன் மத்தியிலேயும் அவர்களை நாம் நேசிக்கிறவர்களாயிருக்கிறோமா? அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நம்மை நம்பியிருந்த ஒரு சிநேகிதனை ஒரு சிநேகிதியை நாம் இழந்து நிற்கிறோமா? ஒருவேளை அப்படி இழந்து நிற்போம் என்றால் நம்மை தாழ்த்தி மறுபடியும் அந்த அன்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. எனக்கு பிரியமான வாலிப தம்பியே, தங்கையே, நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் பெற்றோர் உங்களை குறித்து மனமகிழ்வோடு இருப்பார்கள். எப்பொழுதும் திருப்தியோடு இருப்பார்கள், ஸ்தோத்திரத்தோடு வாழ்வார்கள். உங்களுடைய பெற்றோருக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு தம்பியாய் தங்கையாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்யும் செயல்கள் உங்கள் பெற்றோரை துக்கப்படுத்துகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து சென்று உங்கள் பெற்றோரை துக்கப்படுத்தும் காரியம் என்ன என்பதை அறிக்கை செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புவது சிறந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே மன மகிழ்ச்சி நல்ல ஒரு ஔஷதமாயிருக்கிறது. அது நமக்கு ஒரு மருந்து போல இருக்கிறது. மன மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது சரீரத்திலே நல்ல சுகத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் முறிந்த ஆவியோ எலும்புகளையும் உலரப்பண்ணும் என்பதை மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அடிக்கடி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பிற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். உலக பிரகாரமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருப்பதற்காக நாம் நன்றியோடு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது என்றென்றும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் வாழ முடியும். பிரியமானவர்களே, நாம் பரிதானம் கொடுக்கிறவர்களாகவோ பரிதானம் வாங்குகிறவர்களாகவோ இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போமா? அது மட்டுமல்ல, எந்த ஒரு குழுவிலிருந்தும் நாம் பிரிவினையை உண்டு பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. எந்த ஒரு அலுவலகத்திலே நீங்கள் வேலை செய்தாலும் சரி, எந்த ஒரு மருத்துவமனையிலே வேலை செய்தாலும் சரி, ஒரு பள்ளியிலே நீங்கள் வேலை செய்தாலும் சரி, ஏன் பெரிய ஒரு தொழிற்சாலையில வேலை செய்தாலும் சரி, பிரிந்து போகிற எண்ணமுடையவர்களாக அல்ல, இணைந்து சிறப்பான காரியங்களை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும். சின்ன சின்ன காரியங்களுக்காக கருத்து வேறுபாடுகளுக்காக பிரிந்து செல்வோம் என்றால் அது நமக்கு வாழ்வல்ல, தாழ்வு என்பதை மறந்து போகக்கூடாது. ஒருவேளை உங்கள் திருச்சபை நடுவிலே நீங்கள் பிரிவினையை உண்டு பண்ணுகிற ஒரு சகோதரனாய் சகோதரியாய் இருப்பீர்கள் என்றால் அதை குறித்தும் நீங்கள் உணர்வடைந்து மனம் திரும்பி திருச்சபையின் ஒற்றுமைக்காக, ஐக்கியத்திற்காக, திருச்சபையின் வாழ்விற்காக, திருச்சபையின் சாட்சிக்காக பாடுபடுகிறவர்களாய் உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். உங்கள் சொந்த இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பிரிந்து செல்வது உங்களுக்கோ உங்கள் சந்ததிக்கோ நல்லதல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய உதடுகளை எப்பொழுது திறக்கிறோம், எப்பொழுது நாம் நம்முடைய உதடுகளை மூடினவர்களாய் இருக்கிறோம் என்பதை குறித்து கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் நீதிமான்களுக்கு எதிராக நாம் பேசவோ அவர்களை தாழ்த்துவதிலே கூட்டம் கூடுகிறவர்களோடு இணையவோ கூடாது. கர்த்தர் நீதிமானை அறிந்திருக்கிறார், அவர் நம்மையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீதிமான்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதையே வாஞ்சிக்கிறவர்களாக, அந்த நீதிமானைப் போல நாம் அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்பதுவே சிறந்தது. மூடரை போல சென்ற இடங்களிலெல்லாம் வம்பு பேசி விவாதத்தை உண்டு பண்ணி அடிகளை வரவழைக்கிறவர்களாக அல்ல, எந்த இடத்திற்கு நாம் கடந்து சென்றாலும் அங்கே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் வாழ நம்மை ஒருமுறை கூட அர்ப்பணிப்போமா? ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் இந்த நீதிமொழிகளின் புத்தகத்திலிருந்து அநேக சத்தியங்களை நாங்கள் படித்தோம் ஐயா. ஒவ்வொரு சத்தியத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் இடைப்பட்ட காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகளிலே இன்னமும் நாங்கள் மாற வேண்டும், எந்தெந்த பகுதிகளிலே நாங்கள் வளர வேண்டுமோ இன்னமும் அதை குறித்து தொடர்ந்து எங்களோடு பேசும். இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தை நாங்கள் முழுவதும் கற்று முடிக்கும் முன்னதாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களே பார்க்கக்கூடிய மாற்றங்களை கண்டு உமக்கு நன்றி செலுத்தத்தக்கதாக, எங்கள் வாழ்க்கையிலே ஏற்படும் மாற்றங்களை எங்களுக்கு அருகில் இருக்கிறவர்கள் காணத்தக்கதாக உமக்குள்ளே வளர எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் மூடர்களாக அல்ல, நாங்கள் ஞானவான்களாக உம்மை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ தாழ்த்தி தருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். இந்த நாளிலேயும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலாவது கஷ்டங்களின் வழியாக, பாடுகளின் வழியாக கடந்து வந்து கொண்டிருப்பார்கள் என்றால், கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்தரலும். வியாதி விக்கினங்களிலிருந்து நீர் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய தேவைகளை சந்தியும் ஐயா. ஆலோசனை தேவையானவர்களுக்கு உம்முடைய வசனத்திலிருந்து சரியான ஆலோசனையை கொடுத்தரலும். பிரச்சனைகளின் மத்தியில இருக்கிறவர்களுக்கு, சிக்கல்களின் மத்தியில இருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே ஒரு அருமையான புதிய பாதையை உண்டு பண்ணி அவர்கள் நடைகளை நீர் ஸ்திரப்படுத்தும், உறுதிப்படுத்தும். உம்முடைய கரங்களிலேயே பூரணமாயங்களை தருகிறோம். தொடர்ந்து முடிவுரை இந்த காத்துக்கொள்ளும். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. 1 நாளாகமும் 22:13 பின்பாகம், 1 நாளாகமும் 22:13 பின்பாகம்.